முதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி உறையூர் ஹனி பில்டர்ஸ் நிறுவனர் இன்ஜினியர் எம் ஹனி செந்தில் அவர்கள் நாம் வாழும் சொர்க்கம் அதாவது வீடு கட்டுமான முறைகள் பற்றி பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் நண்பர்களே, என் பேர் ஹனி செந்தில். நான் சென்னையில் இருக்கேன். நான் ஒரு பொறியாளர், 20+ இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். நிறுவனங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ தனியாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், வீடு கட்டுறது. ப்ளஸ் இது சம்மந்தமான விஷயங்கள் வந்து யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன்.
நிறைய பொதுமக்களுடைய ஒரு ஆசை, ஒரு கனவு அப்படிங்கிறது வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. வீடு கட்டுறதுக்கு எந்த மாதிரி முறைகளை திட்டமிடணும் சார்?
ஏன்னா இங்க எதா இருந்தாலும் நம்ம சரிவர திட்டமிட்டு பண்ணாலே அந்த வேலை வந்து ஒரு பாதிக்கு மேல சரியா நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை நம்ம அதிகப்படுத்துறோம் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம இந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமா இல்லை, ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல நம்ம பண்றோம். நம்ம வாழ்க்கையில பெரும்பாலும் வந்து ஒரு வீடு கட்டுறதே பெரிய வேலையா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தர் லோன் போட்டு கட்டுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் அந்த லோனை ரீபே பண்ற மாதிரியான சூழல் இருக்கு. அப்போ இப்ப சாதாரணமா நம்ம வந்து ஒரு போன் வாங்குறோம், டிவி வாங்குறோம் அப்படின்னா அதுக்கே பல விஷயங்களை கவனிச்சு இத்தனை பேர்கிட்ட விசாரிச்சு அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுத்து தான் அந்த வேலை பண்றோம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய பொருட்செலவுல ஒரு பெரிய கனவை நம்ம கட்டமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சரிவர திட்டமிடுறது ரொம்ப அவசியமா இருக்கு. எந்தெந்த விஷயங்கள் நமக்கு முக்கியமா நம்ம கவனிச்சுக்கணும் மைண்ட்ல அப்படின்னு யோசிச்சோம்னா, முக்கியமா மூணு விஷயங்களை வந்து நம்ம திட்டமிடுறதுக்கு மைண்ட்ல வச்சுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முதல் விஷயம் வந்து பணம். எவ்வளவு பணத்துல இதை நம்ம கட்டமைக்க போறோம், இந்த ப்ராஜெக்ட நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறதுல தெளிவு நமக்கு ரொம்ப அவசியம். ரெண்டாவது வந்து எவ்வளவு காலகட்டத்துக்குள்ள இதை பண்ணணுங்கிறத சரிவர திட்டமிடுறது. சில பேர் ஆரம்பிச்சு அப்படி போயிட்டே இருக்கும், எப்ப முடியும்னு அவங்களுக்கும் தெரியாது, கட்டுறவங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரி இல்லாம ஒரு குறிப்பிட்ட கால வரையறை இருந்தாதான் காலம் கூடுதல் ஆகும்போது வரக்கூடிய அதிகமான செலவுகளை நம்ம தவிர்க்க முடியும். மூணாவது விஷயம், ஆனா முக்கியமான விஷயம் வந்து தரமா கட்டுறதுக்கான வாய்ப்புகளை நாம உறுதி பண்ணணும். இந்த மூன்று அடிப்படை விஷயங்களை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு எப்படி பண்றோம், யார வச்சு பண்றோம், எப்படி பண்ணலாம், இந்த விஷயங்களை பத்தி யோசிக்கலாம். இந்த திட்டமிட்டுதலை பத்தி கூடுதலா ஒரு விஷயம் இங்க இன்சிஸ்ட் பண்ண விரும்புறது என்னன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரியா இல்ல, யார் வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நடப்பு சூழல் இருக்கிறதுனாலையும் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு.
சரி, இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வரைமுறைப்படுத்தப்படல, இதை எப்படி நம்ம எப்படி கவனமா கையாளணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
நிச்சயமா நண்பரே, சரியான கேள்வி இது. இன்ஃபேக்ட் நம்ம சொன்னபடி இது வந்து ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா இல்லாததுனால யார் வேணா இதை அணுகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இப்ப நமக்கு உடம்பு சரியில்ல, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு டாக்டரை பாக்குறோம், அவர் வந்து போலி மருத்துவரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? அவரை கண்டுபிடிச்சு அவரை பீனலைஸ் பண்ணி அவரை ஜெயில போடுறதுக்கு அளவுக்கு இந்த சட்ட வரையறைகள் இருக்கு. ஆனா ஒருத்தர் வீடு கட்டி கொடுக்குறாருன்னா அவரு என்ன படிச்சிருக்கிறாரு, அவருக்கு அனுபவம் என்ன, இவர் ஆத்தரைஸ்டு பர்சனா, அந்த மாதிரியான வரைமுறைகள் இருக்கான்னு கேட்டா இல்ல. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எப்பவுமே வந்துட்டு ஒரு வேலை செய்யணும், ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னா உடனடியா அதுக்கு ஏதாவது வந்து பலன் இருக்கா அப்படின்னு பாக்குற மனநிலையில நம்ம பொதுவா இருக்கிறோம். இப்ப வந்து பெரும்பாலும் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், தொடர்ந்து பண்ணா நல்லது அப்படின்னா, ரெண்டு நாள் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி என் உடல்ல உடனடியா வலிவு வந்துருமா, அந்த வலிமை வந்துருமா, நிச்சயமா இல்ல, தொடர்ந்து பண்ணாதான் வரும். அப்போ உடனடியா ஒரு ரிசல்ட் இல்லாத ஒரு விஷயத்துல நாம தொடர்ந்து செயல்படுறத வந்து நமக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் இல்லாம இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த துறைகளை பார்க்கும்போது ஒருத்தருக்கு தவறான மருத்துவம் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு உடனடியா பாதிப்பு ஏற்படும். சோ அப்ப உடனடி பாதிப்பு வரக்கூடிய விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணுங்கிற புரிதல் இருக்கிற மாதிரியே, வீடு கட்டுறோம்னா அது லாங் டேர்மா நல்லா இருக்குமா? இப்ப இன்னைக்கு உடனே அதுல பிரச்சனை இல்லாம ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா அதை அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருக்கிறதுனால உடனடியா இதுக்கு வந்து ஒன்னும் கெடுதல் நடக்காதுங்கிறதுனால இது கவனம் குறைவா இருக்கு. அப்போ சூழல் சரியா இல்லை அப்படின்னா யாருடைய பொறுப்பு அதிகமாகுதுன்னா நுகர்வோருடைய பொறுப்பு தான் அதிகமாகுது. ஸோ ஒரு ஹவுஸ் ஓனரா வீடு கட்டுற கனவோட இருக்கிற நம்ம இடம் வச்சிருக்கோம், பணம் வச்சிருக்கோம், அதை எப்படி கட்டணுங்கிறத சரியான ஆட்கள்கிட்ட கொடுத்து அந்த வேலையை திறம்பட வாங்க வேண்டியது நம்மளுடைய அடிப்படை கடமை. ஒரு நுகர்வோரை நம்முடைய பொறுப்பு கடமைக்குள்ள இந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு இதை அணுகணும் அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வீடு கட்டுற அந்த ப்ராசஸ், அந்த கனவை நனவாக்குற விஷயம் ரொம்ப சிறப்பா வரும்.
இப்ப பொதுவா ஒரு வீடு கட்டுறது, ஒரு பில்டிங் கட்டுறது அப்படின்னா சில பேர் மேஸ்திரியை வச்சு கட்டுவாங்க, சில பேர் கட்டிட பொறியாளருடைய செயல்பாட்டின் கீழ் அவரை சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்று கட்டிடங்களை கட்டுவாங்க. இதுல யாருடைய அனுபவம் அல்லது யாருடைய செயல்பாடுகளை கேட்டு நம்ம கட்டிடங்கள் கட்டுறது ரொம்ப சிறப்பா இருக்கும் சார்?
இப்ப நம்ம அடிப்படையில வந்து ஒரு வீடுங்கிறது என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த கேள்விக்கான பதில வந்து எளிமையா நம்மளே உணர முடியும். அதாவது வீடு வந்து ஒரு அறிவியல் துணை கொண்டு கட்டப்படுறது. இங்க வந்து நம்ம ஒரு பொருளை தூக்கி போட்டோம்னா கீழே புவியீர்ப்பிசை புடிச்சு இழுக்குது இல்லையா? அப்போ புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நம்ம வந்து கட்டமைக்கிறோம் ஒரு கட்டடத்தை. நம்ம வீட்டோட மாடியில ஏறி நின்று நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம இந்த பூமிக்கு மேல இந்த புவியீர்ப்பு விசையை எதிர்த்து நம்ம ஒரு கட்டடத்தை உருவாக்குறோம். அப்போ எப்படி வந்து மேல இருக்கக்கூடிய எடை பூமிக்கு கடத்தப்படணும், இந்த அறிவியலை துணை கொண்டு கீழே எப்படி ஃபவுண்டேஷன் அமைக்கணும், எப்படி சுவர்கள் அமைக்கப்படணும், ரூஃப் எப்படி பண்ணணும், அதுல பீம் எங்கெங்க போடணும், இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை தெரிந்த நண்பர்களை வச்சு பண்றது நல்லது. இப்ப பொதுவா வந்து மேஸ்திரி வச்சு பண்ணக்கூடாது, இன்ஜினியரை வச்சுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து முறையில்லை. ஆனால் அந்த வேலை நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்களை வச்சு பண்றது நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம வீடு வந்து நம்முடைய பெரிய கனவு, நம்முடைய குடும்பம் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல இடத்தை உருவாக்கணும். நம்ம வாழ்க்கையில என்னத்தை சேகரிக்கிறோம்னா நினைவுகளை மட்டும்தான் சேகரிக்கிறோம். பெருசா நீங்க சேர்க்கிற பணம் காசு எதுவும் நம்ம கூட வரப்போறது கிடையாது, நினைவுகள் மட்டும்தான் நம்முடைய முதுமையில எஞ்சி நிக்குது. அப்ப வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க என்ன பொறுத்த வரைக்கும் நினைவுகளை சேமிக்கிறது தான். அந்த நினைவுகள் உருவாக்கக்கூடிய இடமா இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்மள நிறைய பேருக்கு வீடுதான். ஏன்னா நீங்க உங்க சின்ன வயசுல நடந்த விஷயமோ உங்களுடைய பால்ய கால நினைவுகளோ பழசரி யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடு அதுல கனெக்ட் ஆயிருக்கும். வீட்டை சார்ந்து நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கும். அப்ப நம்ம ஒரு வீடை உருவாக்குறோம்னா நாம கனவுகளை உருவாக்குறோம், புதிய புதிய நினைவுகள் தரக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்குறோம். அப்போ நாம இன்னும் கூடுதல் கவனத்தோட இதை அணுகணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ நம்ம இருக்கிற இடங்கள்ல, நம்ம இருக்கிற சூழல்ல, நமக்கு இருக்கிற அந்த பணம் எவ்வளவு செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற சூழலையும் நாம மனசுல வச்சுக்கிட்டு யார வச்சு பண்ணா சரியா வரும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கலாம். இங்க வந்து நான் இந்த யாரு கட்டுறாங்க அப்படிங்கறதுனால இந்த டிஃபரன்ஸ் எங்க வருது அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பா சொல்ல விரும்புறேன். இப்ப நம்ம வந்து ஒரு போன் வாங்குறோம், டிவி வாங்குறோம் அப்படின்னா நம்ம போறோம், பணம் கொடுக்குறோம், பொருள் வாங்கிட்டு வந்துடுறோம், முடிஞ்சு போச்சு. ஆனா வீடுங்கிறது அப்படி கிடையாது. நம்ம ரெடிமேடா ஒரு வீடை வாங்குறத தாண்டி நம்ம கட்டுறோம், சொந்தமா கட்டுறோம் அப்படின்னா நம்ம கம்பி, சிமெண்ட், மணல் இதெல்லாம் தனித்தனியா வாங்கிட்டு வந்து ஆட்களை வச்சு பொருளை வந்து உருவாக்குறோம், பொருட்களை வச்சு இந்த ஒரு அமைப்பை உருவாக்குறோம். அப்போ ஒரு வீடு சிறப்பா அமைகிறது நீங்க வாங்குற பொருட்கள்ல இருக்கிற தரம் மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எப்படி ஒரு இட்லி தயார் பண்றோம்னா அதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள், அது எந்த விகிதாச்சாரத்துல சேர்க்கணும், அதை வந்து என்ன பதத்துல எடுக்கணும், அதை என்ன மாதிரி அதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எளிய விஷயம் நம்மள நிறைய பேருக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி இந்த பொருட்களை வச்சு இந்த வீடை உருவாக்குறதுங்கிறது ஒரு கலை. சோ அந்த விதம் தெரிந்த, அதுல அனுபவம் மிக்க, இதுக்கு முன்னாடி அவங்க கட்டின வீடெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம், அவங்க யாருக்கு கட்டி கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட நம்ம உரையாடலாம், அதன் மூலமா நமக்கு மண்டையில மணி அடிக்கும், ஓகே இவரை வச்சு பண்ணலாம், இது சரியா வரும்னு அந்த இன்ஸ்டிங்க்ட ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க வீடு நீங்க நினைச்சபடி ரொம்ப சிறப்பா வரும்.
சார், இப்ப கட்டிடங்கள் கட்டுறது அப்படின்னாலே நம்மளோட நினைவுக்கு புதுவா வர்றது செங்கல். ஆனா இன்றைய காலகட்டத்துல இந்த பி சாண்டு, எம் சாண்டு இதெல்லாம் பயன்படுத்தி கட்டிடங்கள் கட்டப்படுது. அந்த வகையில பி சாண்டு, எம் சாண்டு அப்படின்னா என்ன, அதனுடைய வேறுபாடு, அதை பயன்படுத்தி கட்டிடங்கள் கட்டும் பொழுது அது என்ன மாதிரி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
சரி, நம்ம பொதுவா வந்து இந்த மணல் வந்து ரிவர் சாண்டு தான் நம்ம ரொம்ப நாளா பயன்படுத்திட்டு இருந்தோம், ஆற்று மணல். நம்ம அந்த இயற்கை வளத்தை வந்து அதை எடுக்கிறதை குறைக்கிறதுக்கான சூழல் நம்ம உருவாகும் போது இந்த எம் சாண்ட் பி சாண்ட் அப்படிங்கிற ஐடியாஸ் வருது. இப்போ நிறைய நாடுகள்லாம் வந்துட்டு ரிவர் சாண்ட் கிடைக்காத சூழல்ல அவங்க இதான் பண்ணிட்டு இருந்திருக்கு, எம் சாண்ட் பி சாண்ட் தான் பயன்படுத்துறாங்க. நம்ம நாட்டிலேயே கூட பி சாண்ட் எம் சாண்ட் வாய்ப்புகள் நம்ம ஆத்து மண் பயன்படுத்திட்டு இருந்த காலகட்டத்திலேயே இருந்தது. ஆனா நம்ம ஏன் அதை பயன்படுத்தலன்னா, ஆத்து மண்ணை விட இந்த பீசாண்ட் எம்சாண்டோடைய விலை கூடுதலா இருந்துச்சு, அதனால நம்ம பயன்படுத்தல. இப்போ ஆத்து மண்ணோட விலை அதிகமாயிடுச்சு, அப்போ நம்ம இந்த மாற்று மணலுக்கு போறோம். ஓகே, நீங்க கேட்டீங்க எம் சாண்ட்னா என்ன, பி சாண்ட்னா என்ன அப்படின்ட்டு. எம் சாண்டுங்கிறது மேனுஃபேக்சர்டு சாண்ட். இப்போ ஆத்து மண்ணு வந்து என்னன்னா, இயற்கையே நமக்கு பாறையை உடைச்சு நுணுக்கி கொடுக்குது. ஆனா எம் சாண்டு நாம வந்து பாறைகளை உடைச்சு சின்ன துகள்களாக்கி அதை வந்து சலிச்சு ஒரு ஒரு ஸ்டேஜா பிரிச்சு கொண்டு வரும், அதான் எம் சாண்ட். பி சாண்டுங்கிறது பிளாஸ்டரிங் சாண்ட், அதாவது பூச்சு வேலைக்கு தகுந்த மணல் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம இந்த ஆத்து மணல் எல்லாம் வந்த டைம்ல நீங்க நிறைய இடங்கள்ல பாத்திருக்கலாம், மணல் ஒரு இடத்துல வரும், அந்த மணலை வந்து பூச்சு வேலைக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு சல்லடை மாதிரி ஒரு சுத்தி பட்டியில அடிச்சு வச்சு அதுல வந்து சலிக்கிறக்கிடம் தனியா ஒரு ஆள் வேலை செய்வாங்க. அப்படி சலிச்சு அந்த மண்ணை தான் எடுத்து பூச்சு வேலைக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த வரக்கூடிய மணலே இந்த எம் சாண்டு பி சாண்டுன்னு தனித்தனியான கிரேட்ல வருது. காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு ஃபேக்டரி மேடு ப்ராசஸ் ஆயிடுச்சு, ஒரு தொழிற்சாலைகள்ல மணலை நம்ம தயாரிச்சு அதை பயன்படுத்துறோம். அப்போ இது பண்றதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த மணல் துகள்களுடைய அளவு என்ன அளவுல என்ன சைஸ்ல இருக்கணும், இந்த மைக்ரான் அளவுல இருக்கணும், ரொம்ப டெக்னிக்கலா நான் சொல்ல விரும்பல, பட் இந்த அளவோட ரொம்ப நுண்ணிய துகள்களா போயிடக்கூடாது, அந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு. சோ ரொம்ப நுண்ணிய துகள்களை சேர்த்துக்கிட்டா நாம அதை பயன்படுத்தி நம்ம கட்டு வேலையோ இல்ல வந்து பூச்சு வேலையோ பண்ணினோம் அப்படின்னா விரிசல்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ சரியான அளவுல அந்த சைஸ் இருக்கக்கூடிய மணல் துகள்களை தான் நம்ம பயன்படுத்தணுங்கிறது அடிப்படை. இது அறிவியல் சொல்றது. அத நாம வந்து ஆத்து படுகையில இருக்கிறத நம்ம கொண்டாந்து வச்சு அதுல இன்னும் நிறைய வந்து அந்த தாவரங்கள் இந்த செடி கொடிகள்லாம் சேர்ந்து வரும், அதெல்லாம் பிரிக்கணும். சில சமயம் வந்து களிமண் உருண்டையெல்லாம் அவங்கள நிறைய பேர் பார்த்திருக்கலாம், அதெல்லாம் பிரிக்கணும். அப்புறம் இதை பூச்சி வேலைக்கு பயன்படுத்தீங்கன்னா திரும்ப சலிக்கணும். இவ்வளவு வேலைகள் வந்து இந்த எம் சாண்ட் பி சாண்ட்ல தவிர்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு அடிப்படையான அறிவியல் உண்மையை வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த மணலுடைய பங்கு என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த எம் சாண்ட் பி சாண்ட பயன்படுத்தலாமா வேணாமாங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம முழுமையான தெளிவடைஞ்சிட முடியும். இப்போ ஒரு காங்கிரீட் போடுறோம், இல்ல வந்து ஒரு கலவை ரெடி பண்ணி பிரிக் ஒர்க்கோ பிளாஸ்டரிங்கோ பண்றோம்னா, நம்ம முக்கியமான மூலப்பொருள் வந்து சிமெண்ட். அந்த சிமெண்ட் கூட ஒரு பசைய உருவாக்குறதுக்கு இந்த மணல் பயன்படுத்தப்படும். ஒரு காங்கிரீட்ல மணல் இருக்குன்னா அந்த மணல் வந்து ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல் தான், அது அந்த இடைவெளிகளை நிரப்பக்கூடிய ஒரு பொருள் தான் மணல். பெரிய பெரிய ஜல்லி இருக்கு, ஜல்லி பெரிய அளவு ஜல்லிக்கு நடுவுல சின்ன ஜல்லி போயிட்டு பேக் ஆகும், அதை விட சின்ன இடங்கள்ல வந்துட்டு இந்த மணல் பேக் ஆகும். சோ ஒரு ஒரு பொருளை நம்ம காங்கிரீட்டை உருவாக்குறோம்னா, ஒரு முழுமையான ஒரு பொருளை உருவாக்கும் போது அதுக்குள்ள இடைவெளிகள் இல்லாம அது வந்து ப்ராப்பரா பேக்கிங் ஆகணும் இல்லையா, அந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்லர் மெட்டீரியல் தான் இந்த மணல் அப்படிங்கிறது. அப்ப மணலுடைய முக்கியமான பண்பு என்னன்னா, அது இந்த சிமெண்ட் கூட எந்த ஒரு வேதிவினையிலையும் ஈடுபடக்கூடாது, கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவும் அது பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அந்த தன்மைய ஆத்து மணலும் செய்யுது, இந்த எம் சாண்ட் பி சாண்டும் செய்யுது. ரொம்ப நுணுக்கமான ஒரு டெக்னிக்கல் விஷயத்த உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன் நம்புறேன். சோ இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம மணல இந்த எம் சாண்ட் பி சாண்ட பயன்படுத்துறதுல பிரச்சனை இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அரசாங்கமும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே இந்த பி சாண்ட் எம் சாண்ட பயன்படுத்துறத நிச்சயமா வரவேற்கிறாங்க, அதை லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால தாராளமா இதை பயன்படுத்தலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
சார், இப்ப ஒரு சிமெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளோட தண்ணியை கலந்துதான் இந்த பசைய பேஸ்டா உருவாக்கி ரெண்டு கற்களை நம்ம ஒன்றிணைக்கிறோம். அந்த வகையில சிமெண்ட்டுக்கு தண்ணிய எந்த அளவு சார் கலக்கணும், அதுக்குன்னு ஏதாவது அளவு முறைகள் ஏதாவது இருக்கா?
சரியான கேள்வி கேட்டீங்க, ரொம்ப முக்கியமானதுதான். இப்ப வந்து நம்ம சாதாரணமா ஒரு பசை தயார் பண்றோம், அந்த மைதா மாவுல எல்லாம் பசை தயார் பண்றோம், அந்த போஸ்டர் விட்டுறதுக்கெல்லாம் பசை வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுல பார்க்கும்போது தண்ணியோட அளவு குறைஞ்சிருந்தா அது வந்து பசையா மாறாது, தண்ணியோட அளவு அதிகமாயிட்டா அது ஒட்டக்கூடிய தன்மையை இழந்துரும். நமக்கு சாதாரணமா தெரிஞ்ச விஷயம்தான் இது, ரொம்ப அடிப்படையான விஷயம்தான். ஆனா நாம எதை தவற விட்டுறோம்னா, இந்த மாதிரியான வேலைக்கு என்ன அளவு தண்ணி ஊத்தணும் அப்படிங்கிற அந்த அளவு நமக்கு புடிபடாம போயிடுது. இந்த இடத்துலதான் நம்ம வந்து தெளிவா இத பத்தி தெரிஞ்ச பொறியாளர்களுடைய உதவியை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த தண்ணியோடைய அளவை நிர்ணயிக்கிறதுக்கு டெக்னிக்கல் டேர்ம் ஒண்ணு சொல்லுவாங்க, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது 0.4 to 0.6 வரைக்கும் வித்தியாசப்படும். நம்ம ஆவரேஜா 0.5 எடுத்துக்குவோமே. இப்ப 0.5 அப்படின்னா அதாவது ஒரு மூட்டை சிமெண்ட் அப்படிங்கறது 50 கிலோ. அப்ப ஒரு மூட்டை சிமெண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் தயார் பண்ண போறோம். சிமெண்டோடைய வேலை என்ன, ஒட்டக்கூடிய தன்மை உள்ள பொருள் அது. அது கூட நம்ம என்ன கலக்க போறோம், தண்ணியை கலக்க போறோம், அவ்வளவுதான். தண்ணியை கலந்து பேஸ்டா மாத்த போறோம், அவ்வளவுதான். அப்போ அது என்ன விகிதாச்சாரத்துல இருக்கும்னா 0.5. அப்போ 50 கிலோ, 50 × 0.5 எவ்வளவு வருதுன்னா நமக்கு வந்து 25 கிலோ வருது. 25 கிலோ தண்ணி பயன்படுத்தணும், அதாவது ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 25 கிலோங்கிறது. 1 லிட்டர் தண்ணி 1 கிலோன்னு நம்ம எடுத்துக்கும் போது 25 லிட்டர். சோ நீங்க வந்து ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 25 லிட்டர் தண்ணி பயன்படுத்தணும். இது ஒரு ஆவரேஜான நம்பர் சொல்றேன். இந்த அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நம்ம காங்கிரீட் எல்லாம் போடும்போது இந்த மிக்சர் மிஷின் ஓடுறது நீங்க பாத்துருப்பீங்க. இங்கிருந்து கடக்கடன்னு நம்ம வந்து ஒரு அந்த மிஷின் ஓடும், அதுல வந்து மணல் ஜல்லி எல்லாம் கொட்டுவாங்க, சிமெண்ட் ஒரு மூட்டையை பிரிச்சு கொட்டுவாங்க. ஒரு நண்பர், அது மிஷின் ஓட்டுற நண்பர், பக்கத்துல ஒரு ட்ரம்ல தண்ணியை எடுத்துக்கிட்டு எடுத்து எடுத்து உள்ள ஊத்துவார். அவர் ஊத்துறவர் அங்க உள்ளே பாத்துட்டே இருப்பாரு, இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாப்பாரு. அதை சுத்தி வந்து கீழே காங்கிரீட்டை கொட்டணும்னா, காங்கிரீட் மேல போனோம்னா மேல இருந்து மேஸ்திரி சத்தம் போடுவாரு, தண்ணி கூட போயிடுச்சுப்பா தண்ணியை குறம்பாரு, தண்ணி இல்லப்பா இன்னும் தண்ணியை ஊத்தும்பாரு. இது வந்து எப்படின்னா நாம அத அவுட்புட்டை பார்த்துட்டு எவ்வளவு அப்படின்னு எப்படி சரியா இருக்கா என்னங்கிறத பாக்குறோம். ஆனா நம்ம இந்த விஷயத்த புரிஞ்சுக்கும் போது கையில வந்து அவர் வந்து ஒரு பெயிண்ட் வாளி வச்சிருப்பார், அதோடைய அளவு என்ன, அது எத்தனை லிட்டர் அளவு இருக்குன்னு நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா 25 லிட்டர். 25 லிட்டரை விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், கூட இருக்கலாம். நீங்க என்ன கிரேடு காங்கிரீட் பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத பொறுத்து மாறுபடும். உங்களுடைய பொறியாளர் வந்து அதை விவரிப்பாரு, இல்ல நீங்க கூகுள் பண்ணாலே இன்னைக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். சோ அந்த அளவு வந்து இதை விட ரொம்பவும் கூடுதலா போட்டா எப்படி நமக்கு பசை வேலை செய்யாதோ, அதே மாதிரி இந்த சிமெண்டோடைய ஒட்டும் தன்மை குறைஞ்சு போகும். நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குற இந்த காங்கிரீட் எதுக்கு, அதை வந்து ஒரு பொருளா ஒரு தன்மையா மாத்துறோம். சிமெண்ட் வச்சுக்கிட்டு மணல் ஜல்லி எல்லாத்தையும் கலந்து தண்ணிய ஊத்தி பேஸ்ட் மாதிரி பண்ணி மேல வச்சு தட்டி ஒரே மோல்டா ரெடி பண்றோம். நாளைக்கு மேல என்னதான் மழை பெஞ்சாலும் கீழே தண்ணி வராத அளவுக்கு, தண்ணி கூட போக முடியாத அளவுக்கு ஒரு பொருளை நம்ம உருவாக்குறோம்னா இந்த அளவுல பேஸ்ட தயார் பண்ணணும். நம்ம சிமெண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்னா ஒரு பேஸ்ட் தயார் பண்ணி காங்கிரீட் பண்றோம். சோ இந்த அளவு, இந்த நம்பரை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
இப்ப இந்த கியூரிங் அப்படின்னா என்ன, அது கட்டிடத்துல ஏன் ரொம்ப அவசியமான ஒன்னா கருதப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இப்ப நம்ம வந்து ஒரு பிரிக் ஒர்க் பண்றோம், இல்ல கட்டு வேலை பண்றோம், பூச்சு வேலை பண்றோம், இல்ல காங்கிரீட் பண்றோம், எதுவா இருந்தாலுமே வந்துட்டு கட்டாயமா அதை வந்து நல்லா தண்ணி அடிச்சு கியூரிங் பண்ணணும் அப்படிங்கிறது சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது நிச்சயமா இதை மிஸ் பண்ணாம பண்ண வேண்டியது முக்கியம். இந்த கியூரிங்னா என்ன அப்படின்னா, இப்ப கியூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் நம்புறேன், கியூர்னா என்னன்னு சொல்றோம்?
அதாவது கியூர் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், சரிப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். கியூர் பண்றது, கியூர் ஆயிருச்சுன்னா சரிப்படுத்துறோம் அல்லது குணப்படுத்துறோம் அப்படிங்கிற மீனிங்ல அதை சொல்றோம் சார்.
கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க, அதேதான் கியூரிங். இப்போ நம்ம வந்து என்ன முயற்சி பண்றோம், இந்த சிமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு பேஸ்ட் தயார் பண்ணி சின்ன சின்ன செங்கல்களை ஒன்னு சேர்த்து ஒரு பொருளா மாத்த முயற்சி பண்றோம். அதை மனை கூட சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி மாத்தி அந்த சிமெண்ட் சாரி இந்த பிரிக் ஒர்க்குக்கு மேல ஒரு பூச்சு கிரியேட் பண்ண முயற்சி பண்றோம், இல்ல ஒரு கான்கிரீட்டா ரெடி பண்ண முயற்சி பண்றோம். அப்போ அதை பாதுகாக்க வேண்டியது அவசியம் இல்லையா? அந்த பாதுகாக்கிற வேலை தான் நம்ம வந்து கியூரிங் அப்படின்னு சொல்றோம். இந்த சிமெண்ட் வந்து மணல் கூட சேர்ந்து ஒரு பசையா மாறக்கூடிய விஷயம் வந்து அது வந்து ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகும். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகி அது புடிப்பு தன்மையோட உருவாகும். அது என்னன்னா உடனே டக்குன்னு நடந்துற விஷயம் இல்லை, அது ஒரு ஒரு பர்சன்டேஜ் அளவுல கொஞ்சம் 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 கொஞ்சமா நடக்கும். அப்போ அந்த காலகட்டம் வரைக்கும் அது அதோட தன்மைய முழுமையா அடையிறதுக்காக நாம அதை வெளியில இருந்து சுற்றுப்புற இந்த டெம்பரேச்சர் அந்த சுற்றுப்புற வெப்பம் அந்த உள்ள அது உருவாகக்கூடிய தன்மையை பாதிக்காம நம்ம பாத்துக்கணும். அதுக்காகத்தான் நம்ம வந்து வெளியில தண்ணிய வந்து அடிச்சு அந்த வெளியில உள்ள வெப்பம் வந்து உள்ள வந்து பாதிக்காத அளவுக்கு மெயின்டைன் பண்றோம். இதுதான் கியூரிங். இப்ப நம்ம வயல் வெளிகள்ல வந்துட்டு தண்ணி இல்லாம அது எப்படி பாலம் பாலமா வெடிச்சு கிடக்குறத பாக்குறோம். அந்த மாதிரி நாம ரெடி பண்ண கான்கிரீட்டோ இந்த பிரிக் ஒர்க்கோ இல்ல பூச்சு வேலையோ சரிவர தண்ணி ஊத்தி அந்த பதம் வர்ற வரைக்கும் மெயின்டைன் பண்ணலன்னா சின்ன சின்ன வெடிப்புகள் வந்துடும். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி அங்க ரூஃப் கான்கிரீட் போட்டோம், அது பூச்சு வேலை சாரி ரூஃப் கான்கிரீட் போட்டுட்டு அது தண்ணி ஊத்துறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதனால வந்துட்டு நமக்கு அங்கங்க சின்ன சின்ன விரிசல் மாதிரி வந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. இப்ப வந்து இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம கான்கிரீட் போட்டு இந்த கால் வச்சோன்னா நம்ம கால் தடம் பதிர அளவுக்கு இருக்கிற சூழல் தாண்டி கொஞ்சம் அந்த கெட்டித்தன்மை ஆனோனையே நம்ம வந்து இந்த பூச்செடிகள்லாம் எப்படி தெளிச்சு விடுவோமோ அந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு விடுறதும் நல்ல பிராக்டிஸ். அது மாதிரி பண்ணினாலே நமக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிற வேலையை நம்ம ஊக்குவிக்கிறோம். பொதுவா இன்னைக்கு நைட்டு நம்ம காங்கிரீட் போட்டு முடிக்கிறோம், சாயந்தரம் முடிக்கிறோம்னா அடுத்த நாள் காலையில வந்து சுத்தி பாத்தி கட்டி தண்ணி பிடிச்சி விட்டாலே போதும். ஏன்னா இரவு நேரத்துல நமக்கு பெரிய அளவுல வெப்பம் இருக்காது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி கியூரிங் உடைய அவசியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது இருந்தாதான் நம்ம கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஆளை வச்சு எல்லாம் ரெடி பண்ணி போட்ட அந்த வேலை அதோடைய முழுமையான ஸ்ட்ரென்த் அடையுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். சில பேர் என்ன பண்றாங்க, கியூரிங்க ஓரா பண்ணி சில பில்டிங் எல்லாம் பார்த்தோம்னா பச்சை கலர்ல இருக்கும், தண்ணி ரொம்ப அடிக்கும்போது அதுல இருந்து உயிர் டெவலப் ஆகி அந்த பசுமையா வந்து பூஞ்செல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நிச்சயமா நம்ம நாளைக்கு பூச்சி வேலை பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஸ்கிராப் பண்ணி எடுத்துட்டு தான் வந்து அது நம்ம பூச்சி வேலை பண்ற மாதிரி ஆயிடும்.
சரி, இப்ப பூச்சி வேலை அப்படிங்கிறது ஒரு கட்டிடத்துக்கு எந்த அளவு முக்கியம், அதை எந்த அளவு நம்ம கவனிக்கணும், ரெண்டாவது சில கட்டிடங்கள் செங்கல் கட்டி பூசி பெயிண்ட் அடிச்சதுக்கு பின்னாடியும் ஒரு சில மாதங்கள்லயே அங்கங்க சில விரிசல்கள் குழ ஆரம்பிக்குது, இது விழுகாத அளவுக்கு அந்த பூச்சி வேலையை நம்ம எப்படி சார் செய்யணும்?
ஆக்சுவலா பூச்சி வேலை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம செங்கல் மட்டும் கட்டிட்டு அப்படியே விட்டாலே கட்டடம் நிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம பூசி அதுக்கு மேலே ஒரு பட்டி பார்த்து அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறது எதுக்காகனா அந்த இடத்த நாம அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக பண்ணுறோம். இப்போ நமக்கு பூச்சி வேலையில் வந்து ரொம்ப அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த பூச்சோடைய கணம், பிளாஸ்டரிங் கணம் வந்து ஒரு அரை அங்குலம் இருக்கலாம், அதாவது 12 mm ஒரு சென்டிமீட்டர் ஒரு 1.5 cm வரைக்கும் போகலாம். பட் அதை தாண்டி ரொம்ப கூடுதலா வந்து ஒரு நம்ம 1 inch அளவுக்கு ரொம்ப திக்னஸ் கூடுதலா போனா அது நல்லது இல்லை. இப்ப வந்து இது என்னன்னா, நமக்கு முகத்துக்கு பவுடர் போடுறது மாதிரிதான் கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன். அதை ரொம்ப போட்டோம்னா என்ன ஆகும், அதை கனம் ரொம்ப அதிகமா இருக்க கூடாது. அப்ப நம்ம பூ இந்த பிரிக் ஒர்க் செங்கல் வேலை பண்ணும் போதே ஒரு சர்ஃபேஸ் வந்து அந்த பரப்பு லெவலா மட்டமா இருக்கணும், அது ரொம்ப ப்ரொஜெக்ட் ஆகி அங்கங்க எனக்கு என்னன்னு வெளியில வந்து சரிவர பண்ணப்படல, அந்த செங்கலுடைய அளவுல நிறைய வித்தியாசம் இருந்ததுன்னா நாளைக்கு பூசுறதுக்காக ஒரு புல்லு வைப்பாங்க. புல் இந்த சென்ஸ் எவ்வளவு வரைக்கும் பூசலாங்கிறதுக்கு மேலே இருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப அதிக அளவு கனம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அப்படி பூசும்போது பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு அங்குலம் மாதிரி வந்தா என்ன பண்ணணும்னா, ரெண்டு லெவல்ல பூசுறது நல்லது. இப்ப இந்த பாயிண்ட சொல்றேன்னா, இந்த மாதிரி கணம் கூடுதலா பூசுனா கிராக் வரும், நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனை வரும். இன்னொன்னு இதுல உள்ள அடிப்படையான பொருள் என்ன, எகைன் வந்து மணல் அண்ட் சிமெண்ட். அன்னைக்கு ஒரு நண்பர் நினைவருக்கு கால் பண்ணி, சார் எம்சாண்ட் வாங்கினோம் அது ரொம்ப மிஞ்சிருச்சு, பூச்சி வேலைக்கு அதை அப்படியே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க. பண்ணக்கூடாது. எம்சாண்டுக்கும் பி சாண்டுன்னு சொல்ற பிளாஸ்டரிங் சாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அந்த மண் வந்து ரொம்ப பெரிய அளவுல இருந்து அதை நம்ம பூச்சி வேலைக்கு போட்டோம் அப்படின்னா அதோடைய ஒட்டும் தன்மை வந்து இதோட ஏரியா பெருசா இருக்கிறதுனால எடுத்துக்கிட்டு வர வாய்ப்பு இருக்கு, அது முறையானது அல்ல. சோ பூச்சி வேலைக்குன்னு இருக்கிற பி சாண்டை பயன்படுத்தணும், இல்ல எம்சாண்டோ இல்ல நீங்க ஆத்து மட்டும் வாங்கினீங்கன்னா அதுக்குன்னு உரிய துளை இருக்கக்கூடிய சல்லடையில சலிச்சுதான் பயன்படுத்தணும். அதனாலயும் நமக்கு பிழைகள் வரும். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து, இது எந்த விகிதாச்சாரத்துல சிமெண்ட் தண்ணி கலக்கணுங்கிறது முக்கியம் பேசணுமோ, அதே மாதிரி அந்த சிமெண்ட் கூட என்ன அளவுல நம்ம இந்த மணல் கலக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம். 1:5, 1:6, அதாவது ஒரு பங்கு சிமெண்ட் எடுத்துட்டோம்னா 5 பங்கு மணல் இல்ல 6 பங்கு மணல், இந்த மாதிரி ப்ராப்பரான விகிதாச்சாரத்துல அதை பயன்படுத்துறதும் முக்கியம். அந்த விகிதாச்சார அளவுல வந்து வித்தியாசம் வந்தாலும் நமக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் வரும், அது அந்த ஒட்டும் தன்மை வந்து குறைஞ்சு போய் பிரச்சனைகள் பின்னாடி வரும். அப்புறம் நம்ம பைப்பரி இப்ப பேசின அந்த கியூரிங், சரிவர அதை போற்றி பாதுகாக்கல அப்படின்னா அது பிரச்சனையை ஏற்படுத்தும். இது பூச்சி வேலை செய்யறதுல நம்ம பயன்படுத்துற பொருட்கள், அந்த அப்ளைங் மெத்தடு பிளஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாதுகாப்பு முறைகள்னு பேசுறோம். இது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஒரு காலம் போட்டு அதுல பிரிக் ஒர்க் ஜாயிண்ட் வருதுன்னா அந்த இடைவெளியில நம்ம வந்து இந்த கோழி வலைய அடிச்சு அதுக்கு மேலதான் பூசணும். இந்த செங்கல் தனியான பொருள், காங்கிரீட்டுங்கிறது வேற பொருள், வெப்பத்தால விரிவடையக்கூடிய தன்மை இது ரெண்டுக்கும் வேற வேறையா இருக்கும்போது நம்ம ஏரியால நம்ம தமிழ்நாடு இந்தியா இந்த சூழல்ல வெப்பம் அளவு வந்து ஒரு வருஷத்திலேயே பார்த்தோம்னா ஒரு பக்கம் அதிகமான வெப்பம் இருக்கும், ஒரு பக்கம் குளிர் இருக்கும். இந்த மாதிரி சைக்கிள் மாறும்போது வெப்பத்தால விரிவடையக்கூடிய அளவு இந்த ரெண்டு பொருட்களுக்கும் மாறி மாறி இருக்கும்போது சின்ன விரிசல் உண்டாகி, நீங்க சில வீடுகள்ல பார்த்துருக்கலாம், கார்னர்ல பார்த்தா மேலேந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு மாதிரி தெரியும். அது வந்து அந்த காலம் இருக்கிறதுக்கும் பிரிக் இருக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த லைன் தெரியும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து இந்த சிக்கன் மெஷின் சொல்லுவாங்க, கோழி வலைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு அதுக்கு மேல பூசணும். இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த ஒரு உரையாடல்ல நிறைய விஷயங்களையும் சொல்லிட முடியாது. அதனால ஒரு சரியான பொறியாளர், ஒரு சரியான விஷயம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு இதுல இருக்கிற நிறைய நுணுக்கங்களை நேரடியா பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
இப்ப டைல்ஸ் ஒட்டுற முறை அப்படிங்கிறது பரவலா எல்லா வீடுகளையும் குறிப்பா புதியதாக கட்டக்கூடிய கட்டிடங்கள்ல காணப்படுது. இத எப்படி சிறப்பா கையாள்றது, இதுல இப்ப என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இப்ப இந்த டைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளோரிங் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டைல் பயன்படுத்தக்கூடிய அந்த டைலுடைய அளவு, அது வந்து சின்ன அளவா இருக்கலாம் பெரிய அளவா இருக்கலாம், அது நம்ம என்ன வாங்குறோங்கிறத பொறுத்தது. இப்போ உதாரணமா ஒரு முன்னாடி எல்லாம் வந்து 1 அடிக்கு 1 அடி டைல் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் 2 அடிக்கு 2 அடி, இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு 8 அடி பெரிய அளவுல கூட இப்ப நம்ம டைல்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பொருட்களை பயன்படுத்தும் போது அந்த தளம் நம்ம எங்க பண்றோமோ அந்த தரை வந்து பக்காவா ஈவனா இருக்கிறது ரொம்ப அவசியம். சில இடங்கள்ல பார்த்தோம்னா அந்த ரூஃப் காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் அந்த தரையிலேயே வந்துட்டு அளவுகளை வந்து மார்க் பண்ணி வைப்பாங்க, எப்படி லெவல் கரெக்டா இருக்கான்னு பார்க்கும்போது வித்தியாசங்கள் நிறைய இருக்குன்னா, சில இடங்கள்ல சிப்ஸ் வச்சு காங்கிரீட் போட்டு லெவல் பண்ற மாதிரியான சூழல் இருக்கும். அப்படிப்பட்ட சூழல் இருந்தா அதை ஃபாலோ பண்றது நல்லது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பெரும்பாலும் இந்த மணல் சிமெண்ட் கலவையை வச்சு போட்டுட்டு அதுக்கு மேல அப்படியே டைல் போட முயற்சி பண்ணுவோம். ஆனா நம்ம வந்து அங்க அந்த கணம் அளவு வந்து ஒரு 2 இன்ச் 3 இன்ச் ரொம்ப அதிகமா போச்சுன்னா அது அந்த பிடிப்பு தன்மை இன்னைக்கு போட்டப்ப சரியா இருந்தாலும் பின்னாடி வந்து அந்த கீழே வந்து அது இறங்க வாய்ப்பு இருக்கு. நம்ம போட்டிருக்க கலவை அது இறங்கினுச்சுன்னா உள்ள சத்தம் ஒரு டொப்பு டொப்புன்னு சத்தம் வருவாய். இது அடிப்படையில நம்ம அந்த பேஸ ரெடி பண்றது. ரெண்டாவது நம்ம அந்த டைல வந்து ஒட்டக்கூடிய தன்மைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஒரு பெட் மாதிரி ரெடி பண்ணுவோம், கலவைய வந்து ரெடி பண்ணி அதுக்கு மேல வந்து சிமெண்ட் ஸ்லரி சிமெண்ட்டை வந்து தண்ணியில கலந்து அதை மேல ஊத்திட்டு அதுக்கு மேல டைல பேஸ்ட் பண்றதும் ப்ராப்பரா பேஸ்ட் பண்ணணும். அதை மேல வச்சு அழுத்திட்டு நல்லா தட்டணும். அந்த தட்டும் போது அந்த இடைவெளி இல்லாம உள்ள காத்து இல்லாம அது பேக்கிங் ஆகணும். காத்து இருந்ததுன்னா அந்த சத்தம் ஒரு தடவை வந்துச்சுன்னா வாழ்க்கை பூரா அது அப்படியே தான் இருக்கும். இல்லைன்னா அந்த இடம் வந்து ரொம்ப கேப் அதிகமாகும் போது ஏதாவது வெயிட்டு கூடுதலாக அங்கே பட்டுச்சுன்னா விரிசல் விடவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஃப்ளோரிங் விஷயங்களை தாண்டி மெயினாக நான் டைலில் ஷேர் பண்ண நினச்ச விஷயம் வந்து இந்த பாத்ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வாலில் டைல் ஓட்டுறோம், தரையில் டைல் ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம தண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி ப்ராப்பராக ட்ரெயின் ஆகி போயிடணும். நம்ம இப்போ டைல் ஓட்டுறோம்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வாலில் டைல் ஓட்டுறோம் அப்படின்னா முன்னாடியே வந்து பைப் லைன்லாம் போட்டுருவோம். அதாவது நமக்கு மேலே டேங்க்லேருந்து ஒரு பைப்பு கொண்டு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து நமக்கு எங்கே குழாய் வேணுமோ அங்கே வந்து வெளியில் நீட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த பிளம்பிங் ஒர்க்கை முடிச்சிருவோம். இதெல்லாம் கரெக்டாக முடிச்சிடுவோம் சார், வாங்க டைல் ஓட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது டைல் ஓட்டுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன விஷயத்தை மறக்காமல் செய்யணும். அது என்னென்னா, இப்போ நம்ம டைல் ஒட்டினதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுவோம், டேங்கில் தண்ணி நிரப்பி அது வழியாக நமக்கு தண்ணியை வந்து இந்த டேப்பில் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா. இந்த டைல் ஒட்டுறதுக்கு முன்னாடியே மேலே வந்து டேங்கில் தண்ணியை நிரப்பி இந்த பைப்பு எங்கே அவுட் வருதோ அந்த நல்லா கார்க் போட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லோடு பண்ணி வச்சிடணும். அப்படி வச்சிட்டோம்னா எங்கேயாவது இந்த பைப் ஜாயிண்டில் லீக் இருந்தால் நமக்கு தெரியும். அப்போவே தெரிஞ்சதுன்னா அதை நம்ம சரி பண்ண முடியும். எல்லாருமே வேலை செய்யும்போது நல்லபடியாக பண்ணணும், எந்த மிஸ்டேக் வராமல் பண்ணணும்னு தான் நம்ம செய்வோம். ஆனாலும் ஏதாவது தவறு நடந்துட்டா இவெல்லாம் டைல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் எங்கேயோ லீக் ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த செவரு கொஞ்சம் 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 கொஞ்சமாக கெட்டு போயிடும். தண்ணி இல்லை, எங்கே வெளியே வர தெரியாமல் திடீர்னு எங்கேயாவது பாத்ரூம் ஒட்டி இங்கே லீக் வருதுங்க, எங்கேருந்து வருதுன்னே தெரியலங்க அப்படின்னு ஒரு தூக்கம் இல்லாத இரவுகளை கழிக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சின்ன வேலை தான் இது, ஃபுல்லாக பைப் லைன்லாம் போட்டுட்டு மேலே வந்து டேங்கே ரெடி ஆகலங்கனால ஒரு சும்மா ஒரு டம்மியாக ஒரு டேங்கை வாங்கி வச்சாவது அதில் தண்ணியை ஃபில்லப் பண்ணி லோடு பண்ணணும் அந்த பைப்பில். ஸோ இது இது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஃப்ளோரிங் கீழே வந்து பாத்ரூமில் என்ன பண்ணும், ப்ராப்பராக வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பைப்பெல்லாம் போட்டுட்டு அதை தண்ணி எதுவும் தேங்காமல் இருக்கு, அந்த ஜாயிண்ட் கரெக்டாக இருக்காங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மேலே டைல் போடணும். ஸோ நம்ம இந்த அடிப்படைகளை நம்ம ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா வீடு இன்னைக்கு கட்டும் போது எப்படி நல்லா இருக்கோ அதே மாதிரி நம்ம அந்த ப்ராப்பர் ரன்ல ஃபியூச்சர்லையும் நமக்கு எந்த சேலஞ்சஸ் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இப்போ ஒரு வீடுக்கு பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் வேலைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வீட்டில் தண்ணீர் பயன்படுத்தணும், எல்லா இடங்களையும் அந்த பைப்பில் தண்ணி வரணும், எல்லா எலக்ட்ரிக்கல் ஒர்க்லையும் பல்பு கரண்ட்டினுடைய வேலைப்பாடுகள் ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறப்ப இந்த பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் வேலைகளை எப்படி சிறப்பாக ஒரு கட்டிடத்தில் வடிவமைக்கணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
இப்போ நம்ம உடம்புலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரத்தம் போகிற இடம் வந்து எல்லா உடம்புல ஃபுல்லாக ரத்தம் போகுது, நமக்கு எங்கே ப்ரிக் பண்ணாலும் ரத்தம் வருது. அப்போது அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, திட உணவு, அது நமக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிட்டு அது மிச்சம் வர்ற அந்த கழிவு உடம்புலேருந்து வெளியில் போகும். நாம் எடுத்துக்கிற நீர் ஆகாரங்கள் அது எடுத்துக்கிட்டு அதோடைய வேஸ்ட் தனியாக வெளியில் போகுது. நம்ம உடம்பு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இவ்வளவு நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கட்டடமும் அப்படிதான். வெளியில இருந்து நாம இந்த ஒரு கரண்ட் சப்ளை எடுக்கிறோம், பவர் எடுக்கிறோம், அதை வீடுக்குள்ள வேண்டிய இடத்துல பயன்படுத்துறோம். அதுக்கான அவுட்புட் மாதிரி நம்ம வந்து ஒரு பிளக் பாயிண்ட் வைக்கிறோம், இல்லை அதை கனெக்ட் பண்ணி ஒரு டியூப்லைட்டோ லைட்டோ இல்லை ஃபேனோ இதுக்கு தேவையான பாயிண்ட்ஸை நம்ம உருவாக்குறோம். இந்த பவர் சப்ளை ஒரு சோர்ஸில் வரணும், எங்கே வந்து வெளியில் வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது வழியாக மட்டும்தான் வெளியில் வரணும். அதே மாதிரி தான் இந்த பிளம்பிங் லைனும், தண்ணி நம்ம தண்ணி ஒரு பில்டிங்கில் ஒன்றும் இல்லை, கீழே வந்து போர் போட்டிருக்கோம், இல்லை வெளியிலேருந்து தண்ணி எடுத்து நம்ம டேங்கில் வைக்கிறோம், அதில் ஒரு பம்ப் பண்ணி தூக்கி தண்ணியை மேலே டேங்குக்கு கொண்டு போகிறோம், அங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பிரிக்கிறோம். எப்படி நம்ம உடம்புல எப்படி ஒரு ஒரு ஏரியாவை பிரிக்கிறோமோ, ரைட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எங்கே எங்கெல்லாம் தண்ணி போகணும், கிச்சனுக்கு போகணும், இந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகணும், கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் எங்கெங்கே இருக்குது, இந்த பகுதிக்கு வரணும், இல்லை இங்கே கார்டன் இருக்குது அங்கே ஒரு டேப்பு வேணும், இந்த மாதிரி நாம் எங்கெங்கே போகணும்னு லைன் மார்க் பண்ணி ப்ராப்பராக பைப்பு எடுத்து கொண்டு போயிட்டு ஜாயிண்ட் எல்லாம் சரி பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறோம்னா எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே மட்டும்தான் போகணும். இந்த வேலையை இதுக்குன்னே உரியவங்க கரெக்டாக பண்ணும்போது இந்த லீக் ஆகிறதோ இல்லை வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கிறதோ நம்ம தவிர்க்க முடியும். இப்போ வந்து ஒரு பாத்ரூமில் வந்துட்டு ஏதாவது ஒரு லீக் ஆகுதுன்னா அதை நம்ம சரி பண்ணணும்னா மேல திரும்ப டேங்க்ல போயிட்டு மொத்தமா ஆஃப் பண்ணிட்டு தான் இதை வேலை பார்க்கணுங்கிற மாதிரி இல்லாம ஒரு ஒரு பாத்ரூம்லயும் தண்ணி உள்ள வர்ற இடத்துல ஒரு வால்வ் மாதிரி வச்சுக்கலாம். அந்த வால்வ்ல க்ளோஸ் பண்ணோம்னா அந்த பாத்ரூம்ல தண்ணி உள்ள வராம இருக்கட்டும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணலாம். ஒரு கிச்சன் இருக்கு, கிச்சன்ல ரெண்டு மூணு டேப் இருக்கு, நமக்கு அங்க ஏதாவது லீக் ஆகுது, நிறைய பயன்படுத்துறோம், பிரச்சனை இருக்கு. அப்போ மொத்தமா லாக் பண்ணாம அங்க உள்ளதில் மட்டும் ஒரு தனியா ஒரு வால்வ் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணலாம். இது ஒரு சின்ன விஷயம். இது நம்மளே வந்து நம்மளுடைய பிளம்பர்கிட்ட எலக்ட்ரிஷியன் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும், இப்படி வேணும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இப்ப இதுல மெயினா நான் கவனிக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டு இருக்கு. ஒன்னு நம்மளுடைய அவேர்னஸ், நமக்கு எப்படி வேணும் அப்படிங்கிற திட்டம். இல்ல நமக்கு வந்து பெருசா ஐடியா இல்லை அப்படின்னா அந்த வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் கிட்ட நம்ம உரையாடணும். இது எப்படி இங்க பண்றீங்க, இது எப்படி எப்படி போகும், இது இத்தனை இன்ச்சு லைன் வருதுங்க, அதை பிரிக்கும் போது இத்தனை இன்ச்சு லைனா குறையுது, அது ப்ரெஷர் இப்படி வருங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. சில இடத்துல பார்த்தா நம்ம குளிக்கிற இடத்துல ஷவர்ல வந்து ப்ரெஷரே இல்லாம இருக்கும். சோ அதுக்கு ப்ரெஷர்னா என்ன பண்ணணும், இதற்கு கூடுதலா ப்ரெஷர் வர மாதிரி ஏதாவது பம்ப் எதுவும் மேல செட் பண்ணணுமா? அதாவது நமக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியணும். சப்போஸ் அது முடியலன்னா நமக்கு தேவையான விஷயங்களை யோசிச்சு நமக்காக சிந்திச்சு வேலை செய்யக்கூடிய நண்பர்களை நம்ம வேலைக்கு வச்சுக்கணும். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படிப்பட்ட ஆட்களை வந்து தேர்வு செஞ்சு நம்ம வேலைக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு வீட்டுல வந்து கிட்டத்தட்ட 100-200 விதமான விஷயங்கள் இருக்கு நம்ம யோசிக்க வேண்டியது, முடிவு பண்ண வேண்டியது. ஒரு ஹவுஸ் ஓனரா நம்ம வந்து வீடு கட்டுறது தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம், அது கஷ்டம், பிராக்டிக்கலா முடியாத சூழல். அப்படி இருக்கும்போது நாம எப்படி அடிப்படை விஷயங்களை கவனிக்கிறது, நமக்கு தேவையான விஷயங்களை சரிவர செய்யற நபர்களை சூஸ் பண்றது எப்படிங்கறத தெரிஞ்சிட்டாலே நாம இந்த வேலையை சிறப்பா செய்ய முடியும்.
சார், இப்ப பழைய கால கட்டுமானங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் 500 வருடங்கள் 1000 வருடங்கள் நம்ம மன்னருடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கட்டிடங்கள், அரண்மனைகள்லாம் இன்னமும் ஸ்ட்ராங்கா, இன்னும் நமக்கு பின்னாடியும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம இந்த இடைப்பட்ட காலத்துல கட்டக்கூடிய கட்டிடங்கள் ஏன் அதனுடைய தரத்துக்கு ஈக்குவலா இல்லாத இருக்கக்கூடிய சூழல் ஏன் சார் நிலவுது, அதுக்கு என்ன காரணம்?
ஒரு ஒரு விஷயம், ஒரு கட்டடம் உருவாகுது அப்படின்னா மெயினா அது ஸ்ட்ரக்சர் நிக்கிறதுக்கான அடிப்படை காரணம் வந்து அடிப்படை அறிவியல் வந்து அந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அப்படி எப்படி மேலே உயர்த்துறோம், மேலே இருக்கிற ஒவ்வொரு பொருளுடைய எடையும் எப்படி கீழே கடத்தப்பட்டு வருது அப்படிங்கிற அடிப்படை. இந்த அடிப்படையை நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த காலகட்டத்தில் இருக்கிற டெக்னாலஜியின் அடிப்படையில், காஸ்ட் எஃபெக்டிவான முறைகளின் அடிப்படையில் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். இப்போ நம்ம பழங்கால கோட்டைகள், பழங்கால அரண்மனைகள், பழங்கால கோயில்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பழங்கால வீடுகள்லாம் நீங்க பார்த்தா கூட அந்த சுற்று சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடி அகலத்துல சுவர்கள் இருக்கிறத நீங்க பார்த்துருக்கலாம். கீழே போகும்போது அந்த 2 அடி சுவருக்கு கீழே பூமிக்கு கீழே பார்த்தோம்னா 3-4 அடி அளவுக்கு அந்த ஃபவுண்டேஷன் இருக்கும் அகலமே. ஸோ இது அந்த வேலை நுணுக்கங்கள் தெரிஞ்ச சரியான நபர்களை வச்சு முறையா கட்டப்பட்டது ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் உரிய முக்கியத்துவம், தேவையான சரியான அந்த பார்வையில அந்த விஷயம் கவனிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, இப்ப இந்த டிசைன் பண்றீங்க, ஒர்க் பண்றோம்னு சொல்ற இல்லைங்களா, ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்றோம், ஒரு கம்பி வரைபடம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா டிசைன் பண்ணும்போதே எப்படி பண்றாங்க அப்படின்னா, பொதுவா ஒரு பில்டிங் வந்து மொத்த எடை வந்து 1000 கிலோ இருக்குன்னா 1500 கிலோ தாங்குற மாதிரி தான் அதை டிசைன் பண்றாங்க. அதாவது 1.5 மடங்கு. எதுக்காக வந்து இப்படி ஒரு 50% கூடுதலா எடையை தாங்குற மாதிரி பண்றாங்கன்னா, பொருட்கள் பயன்பாடுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த வேலையை செய்யும் போது வரக்கூடிய அந்த மனிதர்கள் வேலை செய்யறதுனால சில எரர் வரும், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்ந்து அந்த ஸ்ட்ரென்த் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்ட்ரென்த்தை விட கம்மியா போனாலும் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் இவ்வளவு விஷயங்களை நம்ம யோசிச்சு பண்றோம். இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் உடைய ஆயுட்காலம் எப்படி, அது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், சுற்றுப்புற சூழலை நாம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம், இந்த மாதிரியான வேரியஸ் ஃபேக்டர்ஸை பொறுத்து நம்ம கட்டடங்களுடைய லைஃப் டைம் வந்து மாறுபடுது. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு வீடு வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறோம்னா அதோட ஆயுட்காலம் எவ்வளோன்னு கேட்டால் டெக்னிக்கலாக சொல்றது ஒரு 80-100 வருஷம் வரைக்கும் இது தாங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன, ஒரு 2 இல்லை 3 தலைமுறை வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம வீடு கட்டும் போதே இது வந்து எவ்வளவு நாளைக்கு வேணும், எனக்கு வந்து இவ்வளவு நாளைக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேற மாதிரினா டிசைன் பண்ண முடியும். ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு சூழல்ல அப்போ இருக்கிற மெட்டீரியல், அப்போ இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்து செய்யப்படுது. இப்ப நமக்கு இந்த வீடுகள் கட்டப்படுறது நெருக்கமாறது, இந்த பாப்புலேஷன் டென்சிட்டினால எப்படி எப்படி இடங்களை உள்ள இடத்தை அதிகப்படுத்தி பில்டிங்கோடைய ப்ரொஃபைல இருக்கிற அகலத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள டெக்னாலஜி எவல்யூஷனாக மாறிடுச்சு. எப்படி நம்ம 2 அடி சுவர் கட்டின வீட்டில் இருந்தோம், அது 1.5 அடி ஆணுச்சு, 3.25 அடி ஆணுச்சு. இப்போலாம் பெரிய பெரிய கட்டிடங்கள், அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுறதுலாம் சுற்றுச்சுவர் நல்லுள்ள சுவர் எல்லாமே 4.5 இன்ச் அகலத்தில், 4 இன்ச் அகலத்தில் முழுக்க காங்கிரீட்லேயே கட்டுறக்கூடிய சூழல் இப்போ உருவாயிடுச்சு. ஸோ தேவைதான் இந்த இன்வென்ஷனுக்கு அடிப்படை. ஸோ நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அந்தந்த காலகட்டம் முயலும். நம்மளுடைய பழமை, அதுல உள்ள தன்மை, அதோடைய சிறப்பு, அது எல்லாத்தையும் நம்ம போற்றணும், அதுல உள்ள பெருமையா நம்ம சொல்லிக்கலாம். இப்ப உள்ள சூழலை இப்ப என்ன இருக்கு இதோடைய தன்மையை நாம எடுத்துப்போம், இதை எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பயணத்துல நம்மளும் தொடரலாம்.
இப்ப இறுதியா புதிதாக வீடு கட்டணும் அப்படின்னு இறங்கக்கூடிய பொதுமக்களுக்கு நீங்க ஒரு கட்டிட வடிவமைப்பாளரா என்ன மாதிரியான ஆலோசனைகளை பொதுமக்களுக்கு சொல்லுவீங்க சார்?
சரி, நம்ம வீடு வந்து நம்ம சொன்னபடி நம்முடைய கனவு, இது நம்ம நினைவுகளை பெருக்கக்கூடிய, நம்ம தலைமுறையோட நினைவுகளை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம கட்டமைக்கிறோம். இங்க வந்து ப்ராப்பர் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல் கட்டமா வரைபடங்கள், அதாவது வீடு வேலை ஆரம்பிச்சு களத்துல போய் வேலை ஆரம்பிச்சு தோன்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட குறைந்தபட்சம் இந்த 3 வரைபடங்கள் வேணும். 1, ஃப்ளோர் பிளான், என்ன கட்ட போறோங்கிற அடிப்படையான பிளான். 2, ஸ்ட்ரக்சரல் டிராயிங், கம்பி வரைபடம், எங்கெங்க காலம் வரணும், எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற விஷயம். 3, வீடு கட்டி முடிச்சோன்னா எப்படி வரப்போகுது அப்படிங்கிற வெளிப்புற தோற்றம், எலிவேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த 3 அடிப்படை வரைபடங்கள் நம்ம கிட்ட வேணும். இது இருந்தாதான் இந்த வீட கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறத நாம கரெக்டா கணிக்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒருத்தட்ட ஒரு கொட்டேஷன் வாங்குறோம், 4 பேர்ட்ட வாங்குறோம் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும், வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, இல்லைங்க நான் இதை சேர்க்கலைங்க, இந்த விஷயம் எனக்கு தெரியலைங்க, இது இவ்வளோ வரும்னு நான் உங்கள்ட்ட சொல்லலைங்க, இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, எனக்கு முழுமையாக நீங்கள் வந்து உங்களுடைய விவரங்களை சொல்லுங்கள், எவ்வளோ செலவாகும்னு சொல்லுங்கங்கிற கேள்வி கேட்கணும். அந்த கேள்வியை நீங்கள் எப்போ கேட்க முடியும்னா இந்த அடிப்படை விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான், நம்ம கிட்ட நோக்கம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் என்ன செலவுன்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம புதுக்கோட்டையில் இருக்கிறோம், சென்னைக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா இங்கேருந்து இங்கே போகணும்னா எந்த மோடில் போகிறது, இப்போ நம்ம வந்து ஒரு காரில் வர போகிறோமா, இல்லை ட்ரெயின்ல வரமா, இல்ல பஸ்ல வரமா, அதை முடிவு பண்ணினோம்னா அதுக்கான எவ்வளவு செலவாகுங்கிறத நம்ம கணிக்க முடியும். நம்மளுடைய நோக்கமே என்னங்கிற தெளிவு இல்லாம இருந்தா இந்த பணம் எவ்வளவுங்கிறது தெரியாது. நிறைய பேர் வீட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டு இந்த பணம் எவ்வளவு செலவாகுங்கிறதுல ஒரு தடுமாறிட்டு இருக்கோம். ஸோ அந்த இந்த வரைபடங்களை ரெடி பண்ணா பணம் விஷயமான தெளிவு வந்துடும். 3வது முக்கியமான விஷயமா நான் உங்களுக்கு ஷேர் பண்றது, யாரை வச்சு கட்டுறீங்க அப்படிங்கிறது தான் உங்க வீடோடைய தரத்தின் அளவு. அவங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியுமோ அந்த விஷயத்தோட அவுட்புட்டு தான் நம்ம வீட்டோடைய தரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். வீடு கட்டுறது கஷ்டமான விஷயம்தான், ஆனால் முடியாத விஷயம் கிடையாது. ஏன்னா மனித முயற்சியில் நம்மளால முடியாத விஷயம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. சரிவர திட்டமிட்டு செய்யும் போது நம்ம வீடு ரொம்ப சிறப்பாக மலரும்.
வீடு கட்டக்கூடிய முறைகள், மூலப்பொருட்களை எப்படி தேர்வு செய்யணும், அதனுடைய அளவு என்ன, குறிப்பா ஒரு கட்டிடத்திற்கு எந்தெந்த இடங்களில் தண்ணீர் தேவைப்படணும், தண்ணீரை பயன்படுத்தணும் அப்படிங்கறது குறித்து மிக அழகாக மிக விளக்கமாக நேயர்களுக்கு தெரியக்கூடிய புரியக்கூடிய வகையில எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பதிலை சிறப்பா கொடுத்தீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
ரொம்ப நன்றி நண்பரே. இந்த வாய்ப்பு மூலமா இன்னும் நிறைய நண்பர்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்ல கிடைச்ச இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.
நேயர்களே, இதுவரை திருச்சி உறையூர் ஹனி பில்டர்ஸ் நிறுவனர் இன்ஜினியர் எம் ஹனி செந்தில் அவர்கள் நாம் வாழும் சொர்க்கம் வீடு கட்டுமான முறைகள் பற்றி வழங்கிய உரையினை நமது பண்பலையில் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.